ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே முதல் கண்டம் சிருஷ்டி கண்டம், அத்தியாயம் 3. சூத புராணிகர் கூறுகிறார், மகர்ஷிகளே, நாரத முனிவர் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து தன் விருப்பம் போல் விழிச்சென்றதும் மாயையே தனது ஓர் அம்சமாக கொண்ட ஸ்ரீமன் நாராயணர் பகவான் சிவபெருமானது இச்சைப்படி தன் மாயையை வெளிப்படுத்தலானார். நாரத முனிவர் செல்லும் வழியில் 100 யோஜனை பரப்பளவுள்ள ஒரு பெரிய நகரத்தை தோற்றுவித்தார். அந்த மாயாநகரம் மிகவும் அழகாக இருந்தது. ஸ்ரீமன் நாராயணர் அந்நகரத்தை தன் ஸ்ரீவைகுண்டத்தை விட அழகாக நிர்மாணித்தார். அந்நகரில் உள்ள பலபடியான பொருட்கள் நகரின் அழகை மேலும் உயர்த்தின. ஆண்களும் பெண்களும் மனம் போனபடி உல்லாசமாக இருக்க பல இடங்கள் அங்கு இருந்தன. அங்கு 4 வர்ணத்தவரும் வசித்தனர். அந்நகரத்தை செல்வந்தனான சீலநிதி என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அவன் தன் பெண்ணின் சுயம்பரத்திற்காக பெருத்ததொரு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தான். அவனது திருமகளை சுயம்பரத்தில் வரிப்பதற்காக பல தேசத்து அரசகுமாரர்களும் தங்களை நன்கு அலங்கரித்துக் கொண்டு அழகு மிளிர அங்கு வந்து கூடினர். அந்நகரமெங்கும் பார்க்கும் இடமெல்லாம் அரசகுமாரர்களது கூட்டமே. இவ்வழகிய நகரத்தைக் கண்டு மயங்கிய நாரதர் மன்னன் சீலநிதியின் கோட்டை வாயிலை அடைந்தார். முனிஸ்ரேஷ்டரான நாரதரைக் கண்ட மன்னன் அவரை வரவேற்று உயர்ந்ததோ ரத்ன ஆசனத்தில் அமர்த்தி முறைப்படி பூஜித்து உபசரித்தான். தன் மகள் ஸ்ரீமதியை அழைத்து வந்து நாரத மகர்ஷியின் திருவடி தாமரைகளில் வணங்கச் செய்தான். அவளை கண்டு வியந்த நாரதர், மன்னவா, தேவர் திருமகள் போல் அழகுற விளங்கும் இக்கன்னிகை யார் எனக் கேட்க, அவ்வரசனும் இருக்கை கூப்பி, முனிவரே, இவள் என் பெண் ஸ்ரீமதி. மணப்பருவம் எய்திய இவள் தனக்கென அழகிய மணாளனை தேர்ந்தெடுக்க சுயம்பர மண்டபத்திற்கு செல்ல போகிறாள். அனைத்து இலக்கணங்களும் முறையாக அமைந்துள்ள இவளது பாக்கியத்தை பற்றி தாங்கள்தான் கூற வேண்டும். அரசன் இவ்வாறு கேட்கவே காமத்தின் வயப்பட்டு கலங்கிய நாரத முனிவர் அவளை அடைய மனங்கொண்டு அரசனிடம், அரசே, தங்களது மகள் அனைத்து சுப இலக்கணங்களும் அமையப்பெற்ற சிறந்த சௌபாகியவதி. தங்களது உயர்ந்த பாக்கியத்தின் திருப்பயன் இவள். திருமகள் போல் அனைத்து நற்குணங்களுக்கும் ஒரு கொள்ளிடம். இவளுக்கு வரப்போகும் கணவன் சிவபெருமானைப் போல சகல செல்வங்களும் நிறைந்தவனாக, ஆளுமைக்கு அரசனாக, எவரும் வெல்லப்படாத வீரனாக, மன்மதனை வெற்றி கொண்டவனாக, அனைத்து தேவர்களும் கொண்டாடும்படியானவனாக இருப்பான் என்று கூறி தன் மனம் போனவாறு எங்கும் தடையின்றி செல்லும் நாரதரை பாறு குடிவிட்டு மன்னனிடம் விடைபெற்று அங்கிருந்து சென்றார். காமவயப்பட்டிருந்த அவர் சிவபெருமானது மாயையால் மேலும் மோகவயப்பட்டார். நாரத முனிவர், இவ்வரசடங்கும் அரசிளங்குமரியை நான் பெறுவது எப்படி? சுயம்பரத்திற்கு வந்துள்ள அனைத்து அரசகுமாரர்களையும் விடுத்து அவள் என்னை மட்டும் விரிக்க வேண்டுமே, அது எப்படி சாத்தியமாகும்? பெண்கள் அனைவரும் அழகை என்றோ விரும்புவர். எனது அழகைக் கண்டு நிச்சயம் அவள் மகிழ்ச்சியோடு என்னையேதான் வரிப்பார் என்று மனத்திற்குள் எண்ணலானார். காமமயக்கத்தில் கலங்கி நிற்கும் நாரத முனிவர் ஸ்ரீமன் நாராயணனது திருமேனி போல் திருமேனி பெற எண்ணி உடனே ஸ்ரீவைகுண்டத்தை சென்றடைந்தார். அங்கு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை வணங்கி, இறைவா, நான் தங்களிடம் தனித்து எனது விவரங்களை கூற வேண்டும் என்று வேண்ட, திருமகள் கேள்வனான பகவானும் மிகவும் நல்லது என்று கூறி அவரை தனியே அழைத்துச் சென்று, முனிவரே, இப்பொழுது கூறுங்கள் என்று சொல்ல நாரத முனிவரும் கூறலானார். இறைவா, தங்களது பக்தனான சீலநிதி மன்னன் என்றும் எப்பொழுதும் அறவழியே தன் வழியாக கொண்டவன். அவனது பெண் செந்தாமரை கண் அழகியும் திருமேனி அழகியும் ஆவாள். அவள் பெயர் ஸ்ரீமதி. மும்முலகிலும் அழகில் விஞ்சியவாள் ஆதலால் அவளை விஸ்வமோகினி என்றும் அழைப்பர். அக்கன்னிகையை யான் மணக்க விரும்புகிறேன். மன்னன் சீலநிதி தன் மகளின் விருப்பப்படி சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளான். அதற்கு 4 திசைகளில் இருந்தும் 1000கணக்கான அரசகுமாரர்கள் அங்கு வந்து குழுமியுள்ளனர். என் நாதனே, நான் தங்கள் அன்பான அடிமை அல்லவா? ஆகவே தாங்கள் தங்களை போன்ற அழகிய சுரூபத்தை எனக்கு அளியுங்கள். அப்பொழுது அந்த அரசிடங்குமரி ஸ்ரீமதி கட்டாயம் என்னையே மணாளனாக வரிப்பார். சூத புராணிகர் கூறுகிறார், மகர்ஷிகளே, நாரத முனிவர் கூறியதை கேட்ட கருணாமூர்த்தியான பகவான் மதுசூதனன் சற்றே நகைத்து சிவபரம்பொருளின் பெருமையை நினைத்தவாறே பதில் உரைத்தார். பகவான் ஸ்ரீ விஷ்ணு கூறுகிறார், முனிவரே, இப்பொழுது நீங்கள் உங்கள் இடத்துக்கு செல்லுங்கள். நீங்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர். ஆகவே நல்லதொரு மருத்துவர் மிகவும் துன்புறும் நோயாளிக்கு செய்யும் உதவி போல உங்களுக்கும் நல்ல இதமானதை செய்கிறேன். இவ்வாறு கூறிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு நாரதருக்கு வானர முகத்தையும் மற்ற அங்கங்களில் தன்னை போன்ற அழகையும் அளித்துவிட்டு சட்டென்று மறைந்தருளினார். பகவான் கூறியதை நினைத்து தான் அழகிய திருமேனி பெற்றுவிட்டதாக எண்ணிய நாரதரும் மிக மகிழ்ந்தார். பகவானின் திருவிளையாடலை அறிய இயலாத நாரதரும் தன்னை பெரும்பேறு பெற்றவனாக எண்ணினார். அதன் பின் சிறந்த முனிவரான நாரதர் மன்னன் சீலநிதி தனது மகளின் சுயம்பரத்திற்காக ஏற்பாடு செய்திருந்த அரசகுமாரர்களால் நிரம்பியிருந்த சுயம்பர மண்டபத்தை வந்து அடைந்தார். அரசகுமாரர்கள் நிறைந்திருந்த அந்த மண்டபமோ இது இன்னுமோர் இந்திர சபையோ என்னுமாறு அழகுற விளங்கியது. அந்த அரசபையில் வந்தமர்ந்த நாரதர் மனமகிழ்வோடு, நான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை போன்ற திருமேனி பெற்று வந்துள்ளேன், ஆகவே அவள் என்னைத் தவிர வேறு எவரையும் வரிக்க மாட்டாள் என்று எண்ணனாளார். ஆனால் தனது முகம் எத்தனை கோரமாக உள்ளது என்பதை அவர் அறியார். அந்த அவையில் உள்ள அனைவரும் நாரத முனிவரை முன்பிருந்த முகத்தோடுதான் பார்த்தார்கள். சுயம்பரத்திற்கு வந்திருந்த அரசகுமாரர்கள் எவரும் இவரது திருமுகம் வேறுபட்டுள்ளதன் உண்மையை அறியார். அங்கு நாரதரை ரட்சிக்க ருத்ர பகவானது இரண்டு சேவகர்கள் அந்தன வடிவம் தாங்கி மறைந்து அமர்ந்திருந்தனர். அவர்கள் இருவர் மட்டுமே நாரதரின் திருமேனி மாறி உள்ளதை அறிந்தவர். முனிவரின் அறியாமையை அறிந்த அந்த சிவ பார்ஷதர்கள் இருவரும் அவர் அருகில் அமர்ந்து அவரை பரிகசித்து தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். காம வயப்பட்டு தன் அறிவிழந்திருந்த முனிவர் அவர்களது கேலிப்பேச்சின் உட்கருத்தை அறியவில்லை. காம மயக்கத்தில் இருந்த நாரதர் ஸ்ரீமதியை அடையும் விருப்பத்தில் அவளது வரவை எதிர்நோக்கியிருந்தார். இதற்கிடையில் அவ்வழகியான ராஜகுமாரி பெண்கள் சூழ அந்த புறத்திலிருந்து கையிலே அழகிய பொன் மலர் மாலையேந்தி அரசவைக்கு வந்தாள். அனைத்து லட்சணங்களும் பொருந்திய அழகிய அவ்வரசகுமாரி சுயம்பர மண்டபத்தின் நடுவில் வந்து நின்றது. ஏதோ திருமகள்தான் வந்து நிற்கிறாளோ என்பது போல் இருந்தது. உயர்ந்த விரதநியமங்களை முறைப்படி கடிப்பிடித் தொழுகும் அவ்வரசகுமாரி கையில் பொன் மலர் மாலையேந்தி தன் மனத்திற்கேற்ற மணாளனை தேடிய வண்ணம் அச்சபையை சுற்றி வந்தார். பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை போன்ற திருமேனியும் குரங்கு முகமும் கொண்டு அமர்ந்திருக்கும் நாரத முனிவரை கண்ட அவள் கோபமுற்று முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து வேறிடத்திற்கு சென்றாள். சுயம்பர மண்டபம் முழுவதும் சுற்றி வந்து தேடியும் தன் விருப்பத்திற்கேற்ற மணவாளன் கிடைக்காததால் சற்றே பயந்து யாருடைய திருக்கழுத்திலும் மணமாலையை போடாமல் சபையின் நடுவே மௌனமாக நின்றார். இதற்குள் ஸ்ரீமன் நாராயணன் மற்ற அரசகுமாரர்களைப் போல் வேடம் தாங்கி மற்றவர் எவர் கண்களுக்கும் தோன்றாமல் இவள் மட்டும் காணும்படி அங்கு வந்தார். பகவானை கண்டதும் அவ்வரசிடம் குமரி மகிழ்ச்சி பொங்க மணமாலையை அவர் கழுத்தில் இட்டார். அரசகுமாரன் வேடம் தாங்கி வந்த பகவான் அவ்வரசகுமாரியையும் அழைத்துக் கொண்டு உடனே அங்கிருந்து மறைந்து தன் இருப்பிடம் சென்று சேர்ந்தார். அரசிடங்குமரி கிட்டாததால் அரசகுமாரர்கள் வெறுப்படைந்தனர். நாரதரோ காமன் அம்பிக்கு இலக்காகி வருந்தினார். அப்பொழுது அந்தனர் வேடம் தாங்கி அங்கு வந்திருந்த உயர்ந்த ஞானம் பெற்றிருந்த சிவபார்ஷதர்கள் இருவரும் மன்மத வேதனையில் தவிக்கும் நாரதரை கண்டு பின்வருமாறு கூறலானார்கள். நாரதரே, தாங்கள் சிறந்த மாமுனிவர். வீணிலே காமத்திற்கு ஆட்பட்டு தன் அழகால் மன்னன் மகளை பெறலாம் என மயங்கினீர்கள். உங்கள் முகத்தின் அழகை பாருங்கள், வானரமாகவன்றோ உள்ளது. சூதர் கூறுகிறார், மகர்ஷிகளே, ருத்ரகணங்கள் கூறியதை கேட்டு நாரதர் மிகவும் வியந்தார். சிவ மாயையில் சிக்குண்டு தவிக்கும் நாரதர் தம் முகத்தை கண்ணாடியில் பார்க்க அது வானர முகமாக இருப்பது கண்டு வெகுண்டு சிவகணங்கள் இருவரையும், அடே, நீங்கள் இருவரும் அந்தணரான என்னை பரிகாசம் செய்ததால் அந்தணரின் புத்திரர்களாக பிறந்து அரக்கர்களாக இருக்க கடவுது, அதாவது குணமும் உருவமும் அரக்கர்களாக இருக்க கடவுது என்று சபித்தார். முனிவர் காமமயத்தில் இருப்பதால் தங்களை சபித்ததை கூட ஞானிகளான அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அனைத்தும் பரமசிவத்தின் இச்சையே செயலே என்று கொண்ட அச்சிவகணங்கள் எதிலும் பற்றற்றவர்களாக உதாசீனர்களாக பரமசிவனை நினைந்து துதித்துக் கொண்டே தங்கள் இருப்பிடம் சென்றனர். அத்தியாயம் 4. சூத புராணிகர் கூறுகிறார், மகர்ஷிகளே, மாயையில் மயங்கிய நாரதர் சிவகணங்கள் இருவருக்கும் சாபம் அளித்துவிட்டு நீர்நிலையில் தன்முகம் வானரமாக இருப்பது கண்டு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கபடத்தை நினைந்து மிகவும் கோபம் கொண்டு அவரது உலகமான ஸ்ரீவைகுண்டம் சென்றார். வேள்விக்குண்டத்தில் நிறைய சமித்துகளை இட அத்தீயானது கொழுந்து விட்டு எரிவது போல் கோபக்கணலில் கொழுந்து விட்டறியும் நாரதர் தன் உண்மை அறிவை இழந்து கொடுஞ்சொற்களால் ஸ்ரீமன் நாராயணனை இகழலானார். நாரதர் கூறுகிறார், ஹரியே, நீ துஷ்டன், கபடு நிறைந்தவன், அனைத்து உலகங்களையும் மயக்கத்தில் ஆழ்த்தும் மாயன். பிறர் வாழ்ந்தால் அது உனக்கு பிடிக்காதே. நீ ஒரு மாயாவி, உன் மனம் கருத்தது. முன்பொரு சமயம் மோகினி உருவம் தாங்கி அசுரர்களுக்கு கபடமாக வாருணி என்னும் கள்ளை அளித்தாய். அவர்களுக்கு அமுதத்தை தரவில்லை, ஆனால் தேவர்களுக்கு அளித்தாய். உனக்கு உகந்தது கபடுதானே? சிவபெருமான் கருணை கொண்டு அன்று விஷத்தை குடிக்கவில்லை எனில் உனது மாயையெல்லாம் அன்றே முடிந்திருக்கும். கபடத்திலேயே மனம் கொண்ட உனக்கு நல்லெண்ணம் ஏது? இருந்தும் சிவபெருமான் உன்னை சுதந்திரனாக செய்தார். உனது கபடத்தைக் கண்டு இன்று சிவபெருமானும் பச்சாதாபப்படுவார். தனது சொல்படிவான வேதத்தின் உண்மையை, அதுவே உயர்ந்த பிரமாணம் என்பதை நிலைத்து நிற்கச் செய்யும் அந்தரர்களை அனைத்து வர்ணத்தவர்களிலும் ஏற்புடையதாக செய்தார். ஹே ஹரியே, இதை நன்கறிந்த நான் இனி இவ்வாறான தவறை நீ எங்கும் செய்யாதிருக்க வேண்டி உனக்கு பாடம் கற்பிக்கப் போகிறேன். இந்நாள் வரை நீ சக்திசாலியான தேஜஸ்வியான எந்த ஒருவனுடனும் தொடர்பு கொண்டதில்லை. ஆகவேதான் நீ பயமற்றிருக்கின்றாய். விட்டுவே, இப்பொழுது நீ செய்த செயலுக்கான பலனை பெறப்போகிறார். இவ்வாறு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிடம் கூறிய நாரதர் தனது பிரம்மதேஜத்தை வெளிக்காட்டியவாறு மாயையில் மயங்கி கோபத்தால் கனல் என கொதித்து சாபம் தந்த வண்ணம் கூறலுற்றார். ஹே விஷ்ணுவே, ஒரு பெண்ணிற்காக என்னை வருந்த செய்தாய். எல்லோரையும் இவ்வாறே மயக்கத்தில் தள்ளுகிறாய். இந்த கபடத்தன்மையால் எந்த திருமேனியோடு என்னை வஞ்சித்தாயோ அதே திருமேனியோடு பூவுலகில் பிறந்து மனைவியை பிரிந்து துன்பப்பட கடவாய். வானரத்தின் முகத்தை போல் என்னை செய்ததால் அம்முகம் கொண்ட வானரங்களே அவ்வேளையில் உனக்கு உதவி செய்யட்டும். பிறருக்கு மனைவியை பிரிந்த துன்பத்தை தந்ததால் நீயும் மனைவியை பிரிந்து துன்பப்படுவாய். அஞ்ஞானத்தில் மயங்கிய மனிதனைப் போலவே உன் நிலையும் ஆகட்டும். அஞ்ஞானத்தால் மதியிழந்து மயங்கிய நாரதர் பகவான் ஸ்ரீஹரிக்கு இவ்வாறு சாபம் தரவே பகவான் ஸ்ரீ விஷ்ணுவும் சிவபெருமானது கிரியாசக்தியான மாயையை புகழ்ந்து பாராட்டி நாரதர் அளித்த சாபத்தை ஏற்றார். இப்பொழுது அலகிலா விளையாட்டுடைய தலைவரான சிவபெருமான், உலகினையே மயக்கத்தில் ஆழ்த்தும் எந்த ஒரு மாயை உண்டோ, எதனால் பரம ஞானியான நாரதரும் மயக்கத்தில் ஆழ்ந்தாரோ, அந்த தன் மாயையை உடுக்கிக் கொண்டார். அவ்வாறு தன் மாயையை உடுக்கிக் கொண்டதும் நாரதர் முன்போலவே தூய அறிவுடையவரானார். அவர் மயக்கம் தெளிந்தது. நடந்ததை நினைத்து மிகவும் வியந்தார். கழிவிறக்கம் கொண்டு தன்னையே நிந்தித்த வண்ணம் ஞானிகளையும் மயக்கும் பரசிவத்தின் மாயையை மிகவும் புகழ்ந்தார். மாயையின் காரணத்தால்தான் தான் மயக்கத்தில் ஆழ்ந்தது. இதுவரை நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் மாயையில் நடந்த வீண் மயக்கமே, பிரமையே என்பதை உணர்ந்து விஷ்ணு பக்தர்களிலே சிறந்த நாரதர் பகவான் ஸ்ரீ ஹரியின் சரணத்தில் வீழ்ந்து வணங்கினார். பகவானும் அவரை தூக்கி நிறுத்தினார். தன் தீய எண்ணங்கள் முற்றிலும் அழிந்த நாரதர், இறைவா, மாயையில் மயங்கி எனது அறிவு குன்றியது, தடுமாறியது. அதனால் தங்களையே வசைமாறி பொழிந்தேன், சாபமும் தந்தேன். இறைவா, அச்சாபத்தை தாங்கள்தான் பொய்யாக்க வேண்டும். நான் செய்த பெரிய பாவத்திற்கு நிச்சயம் நரகந்தான் கதி. இறைவனே, நான் தங்கள் அடியவன் அல்லவா? என் பாவக்குவியல்கள் முழுவதும் தீயினில் தூசாக வேண்டும். நான் நரகத்தில் விழக்கூடாது. அதற்கு என்ன வழி? எம்மாதிரியான கழுவாய் அதாவது பிராயச்சித்தம் செய்யட்டும், தாங்கள்தான் கூற வேண்டும் என்று வேண்டி பக்தியோடு பகவானது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார். அவரது இயல்பே தூய மனந்தானே. மேலும் முனிஸ்ரேஷ்டர் வேறு. பச்சாதாபத்தோடு வணங்கிய நாரதரை வாரி எடுத்த பகவான் இனிமையான கனிமொழியில் கூறலானார். பகவான் விட்டு கூறுகிறார், அன்பனே வருந்தாதே, நீ என் சிறந்த பக்தன் என்பதில் என்ன ஐயம்? இப்பொழுது நான் உனக்கு ஹிதத்தை கூறுகிறேன். நீ நரகம் செல்ல வேண்டாம். சிவபெருமான் உனக்கு நன்மையே செய்வார். நீ மதத்திற்காட்பட்டு மயங்கி சிவபெருமான் கூறியதை அவமதித்தாய். அந்த அபராதத்தின் பயனே இது. செய்த செயலுக்கு பலன் தருவதே அவரே. ஆதலால் உனக்கு இம்மாதிரியான பலனை தந்தார். பகவான் சிவனது இச்சையாலேயே அனைத்து செயல்களும் நடைபெறுகின்றன என்பதை நீ உன் மனதில் உறுதியாக கொள். அனைத்திற்கும் தலைவரான பகவான் சிவனன்றோ அனைவரின் செருக்கையும் அழிப்பவர். அவர்தானே பரபிரம்மம், பரம்பொருள். சத் சித் ஆனந்த வடிவான அவரிடம் இருந்துதான் ஞானம் உண்டாகிறது. அவர் குணமற்றவர் அதாவது நிர்குணர், விகாரமற்றவர் அதாவது மாறுபாடற்றவர், சத்துவம் ராஜசம் தாமசம் என்னும் முக்குணங்களுக்கும் எட்டாதவர். தன் மாயையை ஏற்றே பிரம்மா விஷ்ணு மகேசன் என்னும் மூ உருவங்களாக விளங்குகிறார். நிர்குணரும் சகுணரும் அவரே. நிர்குணராக விளங்கும் போது அவரது திருநாமம் சிவன். அவர்தான் பரமாத்மா, மகேஸ்வரன், பரபிரம்மம், அழிவற்றவர் அதாவது அவிநாசி, எல்லையற்றவர் அதாவது அனந்தர், மகாதேவர் என்கிற நாமங்களால் அழைக்கப்படுகிறார். அவரது சேவையாக பிரம்மதேவன் உலகை படைக்கிறார். நான் மூ உலகங்களையும் காக்கிறேன். ருத்ரனாக இருந்து அவர்தானே அனைத்தையும் அழிக்கிறார். மாயையிலிருந்து தனித்த நிர்குணரான சிவனே மங்கள சுரூபராக அனைத்திற்கும் சாட்சியாக விளங்குகிறார். அவர் மாயைக்கு எட்டாதவர், நிர்குணர், சுதந்திரனாக இருப்பதால் தன் விருப்பப்படியே அனைத்தையும் இயக்குகிறார். அவரது திருவிளையாடல்களே உயர்ந்தன. அவர் அடியார்க்கு எளியவர். நாரதரே, நான் இப்பொழுது உனக்கு ஒரு உபாயம் சொல்லுகிறேன். அது எளிமையானது, நன்மை அளிப்பது, பாவங்களை தொலைப்பது, போக மோட்சங்களை தருவது. உன் சந்தேகங்களை அறவே துறந்து சிவபெருமானது திருப்புகழை பாடு. சிவனுடைய 100 நாமங்கள் கொண்ட துதியை வேறு எண்ணமின்றி ஒரு மனதுடன் துதி. அவரையே நிரந்தரமாக பஜனை செய், உபாசித்துவா. அவருடைய புகழை கேள், அதையே பாடு. அவரையே தினமும் பூஜித்துவா. மனம் வாக்கு காயங்களால் சிவபெருமானை துதிப்பவனே அறிவாளி, அவனே ஞானி, அவனே ஜீவன் முக்தன். சிவ என்னும் இரண்டெடுத்து காட்டுத்தீயால் பெரும் பாவங்களாகிற எண்ணற்ற மலைகள் அனாயாசமாக எரிந்து சாம்பலாகின்றன என்பது ஐயமின்றி முற்றிலும் உண்மையாகும். சிவ என்னும் தோணியை பற்றியவன் சம்சாரம் என்னும் பெருங்கடலை விரைவில் கடந்து விடுகிறான். பிறவிக்கு காரணமான அனைத்து பாவங்களும் நிச்சயம் அழிந்து விடுகின்றன. முனிவரே, சம்சாரத்திற்கு காரணமான பாவங்கள் என்னும் பெரிய மரத்தை வெட்டி தள்ளுவது சிவநாமம் என்னும் கொடரியே. சிவேதி நாம தாவாக்னேர் மகா பாதக பர்வதாக பஸ்மீபவந்த்யநாசாயாத் சத்யம் சத்யம் நசம்சேகா சிவநாமதரீம் பிராப்ய சம்சாராப்திம் தரந்திதே சம்சார மூல பாபானி தேஷாம் நச்சர்த்திய சம்சயம் சம்சார மூலபூதானாம் பாதகானாம் மகாமுனே சிவநாம குடாரேண வினாசோ ஜாயதே த்ருவம். பாவங்களாகிற காட்டுத்தீயினால் துன்பம் அடைந்தவர்கள் சிவநாமமாகிற அமுதத்தை அள்ளி பருக வேண்டும். பாவமாகிற காட்டுத்தீயினால் வெந்து சாம்பலாகும் உயிர்களுக்கு சிவன் என்னும் அமுதமன்றி அமைதி கிட்டாது. வேதங்களை முற்றிலும் ஆய்வு கொண்ட முன்னோர்கள் பிறப்பு இறப்பு என்னும் இந்த சம்சார சுழற்சியான தடையை ஒழிப்பதற்கான உயர்ந்த சாதனம் சிவபெருமானை அர்ச்சித்து வந்தித்து வணங்கி போற்றுவதேயாகும் என்று உறுதிபட கூறியிருக்கிறார்கள். ஆகவே இன்று முதல் முயற்சியும் ஈடுபாடும் கொண்டு உமையொருபாகரான சிவபெருமானை முறைப்படி பக்தியோடு பூஜித்துவா. அவரது கதைகளை கேள், பிறருக்கு சொல், சிவனடியார்களை முழு மனதோடு உபசரித்துவா. முனிவரே, சிவபெருமானது திருவடி தாமரைகளை இதயத்தில் நினைந்த வண்ணம் முதலில் சிவத்தலங்களில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களை சுற்றி வந்து நீராடு. இவ்வாறு சிவத்தலங்களை தரிசித்து வணங்கி முடிவில் ஆனந்தவனம் என்னும் திருக்காசிக்கு செல். அவ்விடமே சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த இடம். அங்கு ஸ்ரீ விஸ்வநாதரை தரிசித்து பக்தியோடு பூஜித்து வணங்கு. அவரை துதித்து வந்தித்து நீ நிர்விகல்ப நிலையை, அதாவது வேறுபாடு காணாத நிலையை அடைவாய். அதன்பின் உன் விருப்பம் நிறைவேற என் கட்டளையை ஏற்று பக்தியோடு பிரம்மலோகம் செல். அங்கு உன் தந்தையான பிரம்மதேவரை துதித்து வணங்கி சிவபெருமானது பெருமைகளை கூறுமாறு ஆசையோடு கேள். சிவனடியார்களில் சிறந்தவரான பிரம்மதேவர் மகிழ்ச்சியோடு சிவனது பெருமைகளையும் சதநாமத் துதியையும் உனக்கு கூறுவார். முனிவரே, இன்று முதல் நீ சிவபூஜையில் மனங்கொண்ட சிவபக்தனாக ஆகுக. அதனால் மோட்சம் பெற தகுதி பெறுவீர். சிவபெருமான் உனக்கு மங்களங்களை அருளட்டும். இவ்வாறு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கனிவோடு நாரத முனிவருக்கு உபதேசம் செய்துவிட்டு சிவபெருமானை நினைந்து வணங்கி துதித்த வண்ணம் அங்கிருந்து மறைந்தருளினார்.